We turn today to continue our study on all that Jesus taught.
இயேசு கற்பித்த அனைத்தையும் குறித்து கற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு நாம் தொடரலாம். மத்தேயு 28:20 இயேசு கொடுத்திருக்கிற மாபெரும் கட்டளையை நிறைவேற்றுவது எப்படி என்று பார்த்து வருகிறோம். நான் அந்த பகுதியை மாபெரும் கட்டளையினுடைய புறக்கணிக்கப்பட்ட பகுதி என்று அழைக்கிறேன். மாபெரும் கட்டளையின் முதல் பகுதி மார்க் 16:15 காணப்படுகிறது. அதனுடைய இரண்டாவது பகுதி இங்கே பார்க்கிறோம், மத்தேயு 20:18-20 வரை உள்ள வசனங்கள். அது என்ன? இயேசு கற்பித்து கட்டளையிட்ட அனைத்தும் சகல தேசத்தாருக்கும் அவருடைய வாழ்க்கை முழுவதும் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அது. இப்பொழுது மத்தேயு 7 கடைசி பகுதிக்கு வருகிறோம். 24:21 வரை முடிவுரையாக சொல்லப்பட்ட, மலைப்பிரசங்கத்தினுடைய முடிவுரையாக சொல்லப்பட்ட பகுதி. இங்கே இயேசு சொல்லுகிறார், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மணியின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனை கூப்பிடுவேன். அவர் இந்த வார்த்தைகளை கேட்கவில்லை என்றல்ல, அவன் கேட்டான். அநேக கிறிஸ்தவர்கள், சபைக்கு செல்கிறவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்கள். இந்த வார்த்தைகளை என்று சொன்னால் மலைப்பிரசங்கத்தை குறிப்பாக சொல்லுகிறது. மத்தேயு 5 ஆரம்பித்த அந்த மலைப்பிரசங்கத்தினுடைய முடிவுரையாக சொல்லுகிறார், இந்த வார்த்தைகளை நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அவன் இப்படி செய்கிறவன் அவன் கண்மலையின் மேல் வீட்டை கட்டுகிறான் என்று சொல்லுகிறார். பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியது, அது விழவில்லை. ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்டு இவர்களின்படி, இந்த மலைப்பிரசங்கத்தை கேட்டு இயேசுவின் வார்த்தை என்று அறிந்து கொண்டும் சபைக்கு சென்று பிரசங்கத்தை கேட்டு வேதத்தை வாசித்து, ஆனால் அவைகளை செய்யவில்லை. அவன் அதை புரிந்து கொள்கிறான், அதை குறித்து பரவசம் அடைகிறான், ஆனால் அதை செய்ய மாட்டேன் என்கிறான். அப்படிப்பட்டவன் அவன் மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷன். பெருமழை சொறிந்து பள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆகவே இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சிறு பிள்ளைகள் கட்டுகிறார்கள், புத்தி உள்ளவன் கற்பாறையின் மேல் கட்டினவன் என்று பாடுகிறார்கள், மணலின் மேல் கட்டியவன் புத்தியற்றவன் என்று பாடுகிறார்கள் சிறு பிள்ளைகள். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மேலே, கண்மலின் மேலே கட்டுகிறது. அநேகர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் என்னுடைய வீட்டை புத்தியிலே கண்மலை கட்டிவிட்டேன் என்று சொல்கிறார்கள். அது ஒரு விதத்திலே உண்மைதான், கிறிஸ்துதான் நமக்கு அஸ்திபாரம். ஆனால் இங்கே நாம் கவனமாக வாசித்தால் இயேசு என்ன சொல்லுகிறார்? ஒரு மனுஷன் தன்னுடைய வீட்டை கண்மலை கட்டினான் என்பதற்கு நிறுவனம் என்று நிறுவனமாக எதை இயேசு சொல்லுகிறார்? அது இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது, அதுதான் நிறுவனம் என்று சொல்கிறார். என்னுடைய இயேசு கிறிஸ்து நான் ஏற்றுக்கொண்டேன், பாவத்தை மன்னிக்கப்படி கேட்டேன் என்பது அல்ல. கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், அநேக கிறிஸ்தவர்கள் அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள், நான் இயேசுவை அழைத்ததினாலே, நான் மறுபடியும் பிறந்ததினாலே நான் கண்மலையில் கட்டிவிட்டேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் மத்தேயு 5:6-7 சொல்லப்பட்ட காரியங்களில் ஒன்றை குறித்தும் அவர் ஜாக்கிரதை எடுக்கிறதில்லை. கோபத்தை குறித்து, பால் இச்சை குறித்து, வார்த்தை பேசுகிறதை குறித்து, சத்தியத்தை பேசுகிறது குறித்து அவர்கள் ஜாக்கிரதை இருக்கவில்லை அநேக காரியங்களிலே. ஆனால் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் அழைத்து விட்டார்கள். அப்படி வாழ்கிறவர்கள் ஒரு வஞ்சனை என்ற ஒரு உலகத்திலே வாழ்கிறார்கள். இந்த வார்த்தைகளை கேட்ட மனுஷன் அதன்படி செய்யாதிருக்கிறவன் அவன் புத்தியற்றவன். அவன் ஒருவேளை இவைகள் எல்லாம் புரிந்து கொண்டிருக்கலாம், அவன் அதை குறித்து பரவசம் அடையலாம். நம்முடைய முந்தைய பாடத்திலே நாம் பார்க்கிறோம், ஒருவன் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்கிறான். மத்தேயு 7:6 ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அவன் புத்தி சரியா இருக்கிறது. அவன் ஆண்டவரே என்று சொல்லும் போது அவனுடைய புத்தி சரியா இருக்கிறது. ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லும் போது உணர்ச்சி சரியா இருக்கிறான், ஆனால் அவனுடைய சித்தம் அங்கே ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. மனுஷனுடைய ஆழ்தன்மை மூன்று காரியங்கள் கொண்டிருக்கிறது. ஒன்று மனது, உணர்ச்சி, சித்தம். இந்த காரியங்களை நம்முடைய மனதிலே இந்த சத்தியங்களை புரிந்து கொண்டிருக்கலாம். ஆகவே ஆண்டவரே என்று சொல்லலாம், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது உணர்ச்சியிலும் நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கு நம்முடைய சித்தத்தை ஒப்புக்கொள்ளாமல் இருக்க முடியும். அப்படி இருந்தால் நாம் நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம். அதே தான் இங்கே பார்க்கிறோம். மணல் என்பது என்ன? ஞானமுள்ள மனுஷன், புத்தியுள்ள மனுஷன் அந்த மணலை தாண்டி சென்று கண்மலைக்கு போகிறான். அதை லூக்கா 6 இதுக்கு ஒத்த வேத பகுதியை நான் பார்க்கும் பொழுது, ஞானமுள்ள மனுஷன் லூக்கா 6:48 ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷன் என்று சொல்கிறது. அதனுடைய இன்னொரு சொல்லப்போனால் ஒரே பகுதியிலே இரண்டு பேரும் கட்டுகிறார்கள். அந்த மேற்பரப்பு மணலால் நிறைந்திருக்கிறது. புத்தியற்றவன் மணல் மேலே கட்டிவிட்டான், ஆனால் புத்தி உள்ளவன் அந்த மணலை தாண்டி கற்பாறை ஆழமாய் தோண்டி கற்பாறையில் அங்கு அஸ்திபாரம் போடுகிறான். அந்த மணல் என்பது என்ன? நம்முடைய புத்தியினால் அழிந்து கொள்கிறது. தேவனுடைய வார்த்தை அதுதான் மணல். அந்த மணல் என்பது தேவனுடைய வார்த்தை குறித்து பரவசம் அடைகிறது, புத்தியில எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறது, அவைகளை புரிந்து கொண்டு அதை குறித்து பரவசம் அடைகிறது. என்னை ஆண்டவரே என்று அழைக்கிறான், ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைக்கிறான். ஆனால் அவன் இன்னும் மணலே தான் இருக்கிறான். அவனுடைய சித்தமானது உடைக்கப்படும் பொழுது, தன்னுடைய சித்தத்தை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே நான் என்னுடைய சித்தத்தை செய்ய மாட்டேன், உம்முடைய சித்தத்தை செய்வேன் என்று சொல்லும் பொழுது, அவனுடைய சுய சித்தம் நொறுக்கப்பட்டு அவன் சிலுவையிலே மறிக்கும் பொழுது, தன்னுடைய சித்தத்துக்கு இல்லை என்று சொல்லி தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது, அப்பொழுதுதான் அவன் கற்பாறையை தொடுகிறான். அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை சொல்லிய வார்த்தைகளை கேட்டு இவர்களை செய்கிறவன், அதை கேட்டு பரவசமடைகிறவன் மாத்திரமல்ல, இன்னும் வேறு விதத்தில் சொல்ல போனால் தன்னுடைய சித்தத்தை ஒப்புக் கொடுத்ததுதான் கடைசியிலே அந்த வீட்டை கண்மணியிலே கட்டுகிறது. சித்தத்தை ஒப்புக் கொடுக்கிறதுதான் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்வதற்கும் தாண்டி செல்கிறது. பழைய உடன்படிக்கையிலே வாசஸ்தலம் என்று இருக்கிறது, அதிலே ஆத்துமா பரிசுத்த ஸ்தலத்தை குறிக்கிறது, பிரகாரம் தன்னுடைய மனுஷனுடைய சரீரத்தை குறிக்கிறது. ஆனால் மனுஷனுடைய ஆவி மகாபரிசுத்த ஸ்தலத்தை குறிக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஒரு கனமான திரை ஒன்று இருக்கிறது, அதுதான் பிரிக்கிறது ரெண்டு பகுதியையும். பழைய உடன்படிக்கையிலே அந்த திரை மூடி இருந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறித்த பொழுது அந்த திரை கிழிந்தது. அந்த திரை கிழிவது என்றால் என்ன, அது எதை குறிக்கிறது? இயேசு கல்வாரி சிலுவையிலே மறித்த பொழுது எபிரேயர் 10 இதை நமக்கு விளக்குகிறது. எப்படி சொல்கிறது? எபிரேயர் 10:19 இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். அது மாம்சத்தின் வழியாய் பிரவேசிக்கப்பட்டது. மாம்சம் என்றால் சுய சித்தம். இயேசு பாவத்தை கொண்டிருக்கவில்லை. அவர் பூமிக்கு வந்த பொழுது அவர் கப்ரியேல் தூதன் சொன்னது போல, அவர் பரிசுத்தம் உள்ளது ஒரு இடத்தில் பிறக்கும் என்று சொன்னது போல, அவர் பரிசுத்தமானவர். ஆனால் அவருக்கு ஒரு சுய சித்தம் இருந்தது. அவர் அப்படி இல்லை என்றால் அவர் நம்மை போல மனுஷனா இருக்க முடியாது. இயேசு மாம்சத்திலே வந்தார் என்றால் அவன் தன்னுடைய சொந்த சித்தத்தோடு வந்தார். அதை அவரே லூக்கா 6:38 சொன்னார். யோவான் 6:38 சொன்னார், நான் என்னுடைய சித்தத்துக்கு வெறுத்து பிதாவுடைய சித்தத்தை செய்ய வந்தேன் என்று சொன்னார். அவருக்கு என்று ஒரு சித்தம் இருந்தது. ஏன் அவர் அதை வெறுக்க வேண்டியிருந்தது? ஏனென்றால் அது பிதாவுடைய சித்தத்துக்கு முரணா இருந்தது. என்னுடைய சித்தத்தை வெறுத்து பிதாவுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதைத்தான் நாம் கெத்செமனேயிலே பார்க்கிறோம். என்னுடைய சித்தம் அல்ல பிதாவே, உம்முடைய சித்தம். இதுதான் ஒரு சரியான உதாரணம். அவருக்கு அந்த பாத்திரத்தை அவர் பானம் பண்ண விரும்பவில்லை. ஒரு மணி நேரம் போராடினார். அதற்கு பிறகு பிதாவுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அண்டவர் நான் குடிக்கிறேன் என்று சொன்னார். தன்னுடைய சித்தத்தை வெறுத்து பிதாவுடைய சித்தத்தை செய்தார். அது கெத்செமனேயிலே மாத்திரமல்ல, தன்னுடைய ஜீவகாலம் முழுவதும் அது உண்மையா இருந்தது. எல்லா சோதனைகளிலும் சோதனையுடைய சாராம்சம் என்ன? உங்களுடைய சொந்த சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் சாராம்சம். பிதாவுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு துணை சித்தத்தை செய்வது. ஆதியாகமத்திலே பார்க்கிறோம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவருடைய சித்தம். பிசாசானவன் ஏவா எடுத்து சொன்னால், நீ இதை புசி என்று சொல்ல, நீ ஞானியாவா என்று சொன்னான். அதுதான் சுயசித்தத்தை செய்ய வந்தான். சுய சித்தத்தை செய்து பிதாவுடைய சித்தத்தை செய்யாதிருப்பது. ஆனால் ரட்சிப்பு அதுக்கு மாறா இருந்தது. இயேசு வந்த பொழுது தன்னுடைய சித்தத்தை வெறுத்து பிதாவுடைய சித்தத்தை செய்தார். அது அவ்வளவு எளிமையா இருக்கிறது. அவன் நாம் என்ன பார்க்கிறோம்? சித்தம் தான் முக்கியமான காரியம். நாம் எவ்வளவு நீங்கள் எவ்வளவு தேவனுடைய வார்த்தை புரிந்து கொண்டீர்கள் அல்லது தேவனுடைய வார்த்தை பற்றி எவ்வளவு பரவசம் அடைகிறீர்கள் என்பது காரியம் அல்ல. நீங்கள் உணர்ச்சிவசமா பரவசம் அடையும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமையிலே பாடல் பாடும் பொழுது அதை துதி ஆராதனை என்று சொல்கிறீர்கள். அது ஆராதனையே அல்ல. ஆராதனை நீங்கள் செய்வதெல்லாம் ஒரு உணர்ச்சிவசமான பாடலோ நன்றியோ துதிதான். அது ஆராதனை என்பது என்ன? நம்முடைய சித்தத்தை வெறுத்து தேவனுடைய செய்வதுதான் ஆராதனை. ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்ட பொழுது தன்னுடைய சித்தத்தை ஒப்புக் கொடுத்து பிதாவுடைய சித்தத்தை செய்தார். ஆராதனை என்கிற வார்த்தை தொழுது கொள்ளுதல் என்ற வார்த்தை முதலாவது அங்கேதான் வருகிறது. அதுதான் தொழுது கொள்ளுதல். நீங்கள் உங்களை சித்தத்தை வெறுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விளக்கிரம் செலுத்த வேண்டியிருக்கிறது. ஆபிரகாம் ஒரு விளக்கிரம் செலுத்த வேண்டியிருந்தது தேவனை தொழுது கொள்வதற்கு. அதுதான் ஆராதனை. அது மகாபரிசுத்தில் செல்லக்கூடிய வழியை திறக்கக்கூடியதான அந்த சுயசித்தத்தை விருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறித்த பொழுது முடிந்தது என்று சொன்னார். திரை கிழிந்தது. அப்படி முடிந்தது அர்த்தம் என்ன? என்னுடைய எல்லா சோதனைகளிலும் எபிரேயர் 4:15 மனுஷர்கள் சந்திக்கூடிய எல்லா சோதனைகளும் நாம் ஜெயித்தன் என்று சொல்கிறார். எல்லா சூழ்நிலைகள் அல்ல, ஆனால் அதே விதமான சோதனைகள். அப்படி அவ எல்லாவற்றிலும் அந்த ஆயிரக்கணக்கான மில்லியன் கணக்கான சோதனைகள் எல்லாவற்றிலும் 33.5 வருட வாழ்க்கையிலே ஒருபோதும் அவைகளுக்கு தம்முடைய சுயசத்தில் செய்யவில்லை. இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் அவர் அந்த 33.5 வருடத்திலும் அவர் எந்த பாவமும் செய்யவில்லை. இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் அவர் தன்னுடைய மாம்சமாகிய திரைக்கு இல்லை என்று சொல்லி அந்த திரையை கிழித்தார். அந்த திரை கிழிந்தது எதை உணர்த்துகிறது? இயேசு கிறிஸ்து தன்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கை முழுவதிலும் மறிக்கும் வரையிலும் தன்னுடைய சித்தத்தை ஒருபோதும் அவர் செய்யவில்லை என்பதை குறிக்கிறது. அவர் புதிதும் ஜீவனமான வழி என்பதை அவர் திறந்து விட்டார். அது அந்த திரை கிழிந்தது, அது ஒரு வழி, அது ஒரு கதவு அல்ல. வழி என்றால் அந்த வழியிலே நாம் தொடர்ந்து நடக்க வேண்டும். தன்னுடைய சுய சித்தத்தை வெறுத்து நடக்கிற வழி, அப்பொழுது நாம் பிதாவுடைய பிரசன்னத்துக்கு அங்கே இருக்க முடியும். அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது சொல்லுது. சங்கீதம் 16:11 அவருடைய வலது பாரசத்திலே நித்திய பேரின்பம் என்று சொல்லுகிறது. அவர் பூமிக்குரிய ஜனங்கள் ஏன் பூமிக்குரிய ஆனந்தத்தை பெரிதாக எடுத்துக் கொள்கிறார்கள்? ஏனென்றால் பிதானுடைய ஆனந்தத்தை அவர் பேரின்பத்தை அவர்கள் அறியவில்லை. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய சுயசத்தத்தை வெறுக்கவில்லை. ஏன் தவறான மூடிலே கவலை அடைந்து இருக்கிறார்கள்? அவர்கள் தங்களுடைய சுயசத்தத்தை வெறுக்கவில்லை. பிசாசானவன் அவர்களை வெறுத்திருக்க அவர்களை வஞ்சித்திருக்கிறான். நீ உன்னுடைய சுயசத்தத்தை வெறுத்தால் நீ வந்து நீ உன்னுடைய சுயசத்தை செய்தால் சந்தோஷமா இருப்பான்னு சொல்லணும். அது போய் அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். இயேசு எப்பொழுதுமே சந்தோஷமா இருந்தார். ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே பிதாவுடைய சித்தத்தை செய்து கொண்டிருந்தார். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வார்த்தைகளை கேட்டு இவளை செய்கிறவன் அவன் புத்தி உள்ளவன் என்று சொல்கிறார். கேட்டு செய்யாதவன் அவன் புத்தியற்றவன் என்று சொல்கிறார். எவ்வளவுதான் நீங்கள் அறிந்து கொண்டிருந்தாலும், எவ்வளவுதான் மலைப்பிரசங்கத்தை குறித்து வேதபாடம் எடுக்க முடிந்தாலும், நீங்கள் எவ்வளவுதான் அதை குறித்து பரவசம் அடைந்தாலும், அது காரியமல்ல. நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன பார்த்திருக்கிறோம் என்பதை ஒரு முறை நாம் பார்க்கலாம், திரும்ப பார்க்கலாம். மலைப்பிரசங்கத்தில் என்னத்தை பார்த்தோம்? 9 சரியான மனப்பான்மைகள். ஆவியில் எளிமையுள்ளவர்களா இருக்கிறது, தம்முடைய சொந்த தேவை எப்பொழுதுமே உணர்ந்தவர்களா இருப்பது, தம்முடைய பாவத்துக்காக துக்கிப்பது, கிறிஸ்துவை போல இல்லாமல் இருக்கிறதை குறித்து நாம் துயரப்படுகிறது, நம்முடைய உரிமைக்காக போராடாத சாந்த குணமுள்ளவர்களா இருப்பது. 6 வசனம், நீதியின் மேல் பசுதாகம் உள்ளவர்கள் பணத்தின் மேல் அல்ல. இரக்கமுள்ளவர்கள் மற்றவர்கள் நமக்கு என்ன தவறு செய்தாலும் அவர்களை மன்னிக்கிற இரக்கம். 8 வசனம், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களா இருப்பது வெளிப்பிரகாரமாக சுத்தமாத்திரம் அல்ல, தேவனை மாத்திரம் விரும்பி வேறு எந்த காரியத்தை விரும்பாத ஒரு சுத்த இருதயம். ஒரு நல் மனசாட்சி என்பது நம்முடைய பாவத்திலே விட்டு விலகி பாவத்திலிருந்து விடுதலையா இருப்பது. பாவத்தை விட்டு விலகி இருப்பது விடுதலையை காட்டிலும் மேலானது நான் தேவனைத்தான் எனக்கு வேண்டும் என்ற சுத்த இருதயம். சமாதானம் பண்ணுகிறவர்கள், எப்பொழுதுமே சமாதானத்தை நாடுகிறவர்கள், எல்லா ஜனங்களோட சமாதானத்தை நாடுகிறவர்கள், விசுவாசிகளோட அவிசுவாசிகளோட நீதிக்காக நிலை நிற்பது, எந்த துன்பம் வந்தாலும் இழப்பு வந்தாலும் இருப்பது, இழப்போ எந்த காரியம் வந்தாலும் உபத்திரம் வந்தாலும் இயேசு கிறிஸ்துக்காக நிற்பது, இது 9 சரியான மனப்பான்மைகள். அதற்கு பிறகு அவர் பூமிக்கு உப்பாயிருப்பதை குறித்தும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பதனுடைய முக்கியத்துவத்தையும் குறித்தும் சொல்லுகிறார். மத்தேயு 5:13-14 வசனங்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து 9 தவறான மனப்பான்மைகள் அதை குறித்து பேசுகிறார். முதலாவது கோபம். இந்த வார்த்தைகளை கேட்கிற மனுஷன் என்ன வார்த்தைகள்? கோபம் மனுஷன் கடைசியில் உன்னை நரகத்துக்கு அழைத்துச் சொல்லிவிடும். மத்தேயு 5:22 இந்த வார்த்தைகளை கவனித்து கேட்டு அதுக்கு பயப்பட்டு கோபத்தை தன்னுடைய வாழ்க்கையில முழுமையாக எடுத்து போட ஜாக்கிரதையாக இழுக்கிறவன். மத்தேயு 5:22 பிறகு சிந்தையிலே பாலிய இச்சையான சிந்தையை ஜாக்கிரதையா எடுத்துக் கொள்கிறவன் தன்னுடைய வாழ்க்கையிலே 90% அல்ல 100% பாலிய இச்சையை எண்ணங்களையும் எடுத்து போட விரும்புகிறவன். ஏனென்றால் அவன் அதுவுமே தன்னை நரகத்துக்கு கொண்டு செல்லும் என்பதை அவன் காண்கிறான். 5:29-30 இவைகளெல்லாம் மிக ஜாக்கிரதைப்பட வேண்டிய விஷயங்கள். ஒரு மனுஷன் இவர்களை கேட்டு அவர்களை செய்கிறவன், ஆண்டவரே என்னுடைய இந்த விஷயத்திலே இந்த பாலிய இச்சைக்கான சிந்தையை கொடுத்த விஷயத்திலே இணையதள ஆபாசத்திலே எந்த ஒரு ஆபாசத்திலையும் என்னுடைய வாழ்க்கையில் முற்றிலுமாக வெட்டி போட விரும்புகிறேன் என்று தீவிரமாய் என்னுடைய கண்ணை பிடுங்கி எடுக்கிறதை போல, என் கையை வெட்டி எடுக்கிறதை போல நான் பாவத்தை அவ்வளவு ஜாக்கிரதை எடுத்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்கிறேன். எத்தனை பேர் பாலிய பாவம் அது தன்னுடைய கண்ணை இழப்பதை காட்டிலும் வலதுகை இழப்பதை காட்டிலும் மிகவும் ஜாக்கிரதைப்பட வேண்டிய விஷயம் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஒரு ஞானமுள்ள மனுஷன் அதை செய்கிறான். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை பாவத்துக்கு எடுத்த மனப்பான்மை இல்லை என்றால் நீங்கள் கண்மணியில் உங்கள் வீட்டை கட்டவில்லை. அநேக ஜனங்கள் இதை மிக சாதாரணமாக எடுத்துக் கொள்கிறார்கள். 3வது தவறான மனப்பான்மை பொய் சொல்வது கடுத்த விஷயம். எல்லா காரியத்திலும் நாம் முற்றிலுமாய் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 4வது காரியம் பழி வாங்குதல், இன்னொரு தவறான மனப்பான்மை. 8:28-42 வரை மத்தேயு 5 அதிகாரத்திலே. அதற்கு பிறகு 5வது தவறான மனப்பான்மை பகை. நம்முடைய என்னுடைய வாழ்க்கையில் இருந்து எல்லா பகையும் எடுத்து போட்டு விட வேண்டும். ஆறாவது தவறான மனப்பான்மை, மனுஷனுடைய கணத்தை நாடுவது. மத்தேயு 6:1-18 வரை உள்ள வசனங்களிலே ஒரு ஞானமுள்ள மனுஷன் மனுஷனுடைய கணத்தை தேடுவதிலிருந்து முற்றிலும் விடுதலையிட விரும்புவான். எப்படி தன்னுடைய எல்லா சத்துருக்களும் நேசிக்க அவன் விரும்புவானோ அதே போல தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா மனுஷ கணத்தை தேடுவதிலிருந்து விடுதலையிட விரும்புவான். ஏழாவது தவறான மனப்பான்மை, பண ஆசை. ஞானமுள்ள மனுஷன் இதை குறித்து கேட்பது மாத்திரமல்ல, அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பண ஆசையிலிருந்து முற்றிலுமாக விடுதலையிட விரும்புகிறான். நான் சொன்னது போல நீங்கள் ஐஸ்வர்யவானோ அல்லது ஏழையோ அது காரியமல்ல. ஏழைகளும் ஐஸ்வர்யானும் ஒரே விதமாக பணத்தை நேசிக்கிறார்கள். ஆகவே ஏழையா இருந்து பணத்தாசிலிருந்து விடுதலையாக இருக்க முடியும், ஐஸ்வர்யா இருந்தும் பணத்தாசிலிருந்து விடுதலையாக இருக்க முடியும். 1 Timothy 6 சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவான்கள் தங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள கொடுங்கள் மற்றவருடைய நன்மைக்கு எதுவாக, எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்றல்ல, மற்றவர்களுக்கு ஏழை விசுவாசிகளுக்கு உதவும்படியாக அப்படி கட்டளையிடப்பட்டிருக்கார்கள். எட்டாவது தவறான மனப்பான்மை, மத்தேயு 6:25-34 வரை கவலைப்படுவது. நம்முடைய பரலோக பிதாவின் மீது விசுவாசம் வைக்காமல் இருப்பது, எனக்கு என்ன எதிர்காலத்தில் நடக்குமோ என்று கவலைப்படுவது, தேவன் என்னுடைய தேவைகளை சந்திப்பார் என்ற விசுவாசம் இல்லாமல் இருப்பது, பறவைகளையும் புற்களையும் மலர்களையும் குறித்து கர்ச்சனைப்படுகிற தேவன் தம்முடைய பிள்ளைகள் குறித்து கவலைப்பட மாட்டாரா? இயேசு சொல்லியிருக்கிறார், உங்களுடைய தலையிலுள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, நீங்கள் இந்த குழிகளை காட்டிலும் நீங்கள் பட்சிகளை காட்டிலும் நீங்கள் மேலும் விசேஷித்தவர் என்று சொல்கிறார்கள். ஒரு நபர் தன்னுடைய பல்லவ பிதா தன்னை குறித்து கர்ச்சனைப்படவில்லை என்று சொல்கிறது, அது ஒரு அவமதிப்பை கொடுக்கிறான். மற்றவரிடத்திலே போய் பணத்தை கேட்கிறவர்கள், இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் மற்றவரிடத்திலே தன்னுடைய ஊழியத்திற்காக பணத்தை கேட்கிறார்களே. அப்படி செய்யும்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறது எனக்கு திருப்தியா இல்லை. இதை யோசித்து பாருங்கள், இயேசு அவர் பூமியிலே பிரசங்கித்துக் கொண்ட நாட்களிலே மற்றவரிடத்தில் போய் பணத்தை கேட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு இப்போது கஷ்டமா இருக்கிறது, என்னுடைய பரலோகப்பிதா என்னை இப்போது கைவிட்டு விட்டார் என்று சொன்னால் எப்படி இருக்கும், எவ்வளவு கேலிக்குரியதா இருக்கும். அது இப்படி நினைத்து பார்ப்பதே கேலிக்குரியதா இருக்கிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் பிரசங்கிமார்களும் மற்றவர்களிடத்தில் போய் பணத்தை கேட்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவ பிரசங்கியர்கள் அல்ல, அவர்கள் கனமுள்ள பிச்சைக்காரர்கள். இந்த அகில உலகத்தையும் ஆளுகை செய்கிற பரலோகப்பிதா உங்களுக்கு குறித்து கர்ச்சனைப்படவில்லையா? ஒரு பூமியில் இருக்கிறதான மிகவும் ஐஸ்வர்யமான நபருடைய மனுஷன் வந்து உங்களிடத்தில் வந்து பணத்தை கேட்டால் என்ன சொல்வீர்கள்? அவனை பார்த்து உங்க அப்பா இந்த உலகத்திலே ஐஸ்வர்யவன் அல்லவா என்று கேட்டால், ஒருவேளை உங்க அப்பா உன்னை கைவிட்டு விட்டாரோ என்று தானே கேட்பீர்கள். அதனால தான் கஷ்டமா இருக்கிறீர்கள். ஆகவே ஒரு கிறிஸ்தவன் மற்றவர்களிடத்திலிருந்து பணத்தை பிச்சை எடுக்க போவான் என்றால் அவன் என்ன சொல்லுகிறான், என்னுடைய பரம தகப்பன் என்னை கைவிட்டு விட்டார், நான் இப்பொழுது அவருடைய பிள்ளை அல்ல, அவர் என்னை கைவிட்டு விட்டார் என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் இந்த இளையகுமாரனை போலதான் இருக்கிறேன், நான் பிதாவை விட்டு தூரமா இருக்கிறேன், நான் பன்றிகள் தின்பதை நான் தின்க வேண்டியிருக்கிறது, மற்றவர்களிடத்திலே பணத்தை பிச்சை எடுக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்படி பணத்தை பிச்சை எடுத்து மற்றவர்களைப் போல இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அந்த இளையகுமாரனை போலதான் தேவ பிதாவுடைய வீட்டை விட்டு தூரமா இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அப்படி இருந்திருப்பாரா? அப்படி கேள்வியே இல்லை. நீங்கள் கடன் வாங்கி பிச்சை எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் பிதாவுடைய வீட்டிலிருந்து தூரமா இருக்கிறீர்கள் என்பதுதான் பொருள். ஒரு நீங்கள் கவலைப்பட்டு நீங்கள் பதற்றமடைவீர்கள் என்றால் நீங்கள் பிதாவுடைய வீட்டில் இல்லை. பிதாவுடைய வீட்டில் இருப்பவர்கள் யாருமே கவலைப்பட மாட்டார்கள். அந்த இளையகுமாரன் பிதாவுடைய வீட்டில் இருக்கும்பொழுது அவன் கவலைப்படவில்லை, அவன் தூரத்தில் இருக்கும்பொழுதுதான் அவன் கவலைப்பட்டு பதற்றப்பட்டான். ஆகவே எட்டாவது தவறான மனப்பான்மை, கவலைப்படுவது. 9 தவறான மனப்பான்மை, நியாயம் தீர்ப்பது. யாக்கோபு 4 சொல்கிற ஒரே ஒரு நியாயாதிபதி தான் இருக்கிறார். இது ஒரு இவ்வளவு எளிமையான சத்தியமானால் இதை நாம் திரும்ப திரும்ப கேட்க வேண்டியதா இருக்கிறது. யாக்கோபு 4:11 மற்றவர்களை விரோதமாய் குற்றமாய் பேசாதீர்கள். தன் சகோதரனுக்கு விரோதமாக பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறான், நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணம் உன் சகோதரனை நேசி என்று சொல்கிறது. அதை நீ அப்படி செய்வாயானால் நியாயப்பிரமாணத்துக்கு எதிராய் நியாயம் தீர்க்கிறவனாயிருப்பாய். நீ நியாயப்பிரமாணத்தை செய்யாதபடிக்கு நீ நியாயம் தீர்க்கிறவர். ஒரே ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறவரும் நீதிபதியும் ஒருவரே தான் என்று சொல்கிறது. இது மிகவும் முக்கியமான வார்த்தை. இந்த இடத்துல நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறவரும் நியாயது ஒரே விதமாக போடப்பட்டிருக்கிறது. மத்திய 7:1 நியாயம் தீர்க்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஒரே ஒரு நியாயப்பிரமாணம் கொடுக்கிறவரும் நியாயாதிபதியும் ஒருவர் தான். நியாயாதிபதிக்கு பிரமாணம் வைக்க அவருக்கு உரிமை உண்டு, உங்களுக்கும் எனக்கும் பிரமாணம் கொடுக்க உரிமை இல்லை. மற்றவருடைய வாழ்க்கைக்கு அடுத்து நாம் ஒரு பிரமாணத்தை உருவாக்குவோம் என்றால், கிறிஸ்தவர்கள் மற்றவருடைய வாழ்க்கைக்கென்று பிரமாணத்தை உருவாக்குகிறவர்கள், வேதத்தில் இல்லாத பிரமாணத்தை உருவாக்குகிறவர்கள், அது சரியல்ல. அது பிரமாணத்தவாதிகளுடைய ஒரு அடையாளம். மற்றவர்களுக்கென்று ஒரு பிரமாணத்தை விதிக்கிறவர்கள், வேதத்தில் காணப்படாத காரியங்களை சொல்கிறவர்கள். ஆனால் இயேசு வாழ்ந்த கோட்பாடுகளை மற்றவர்களுக்கு விளக்கி காண்பிப்பது சரி, அந்த கோட்பாடு எப்படி அபியாசிக்கப்பட வேண்டும் ஒரு சூழ்நிலையிலே என்பது ஒரு காரியம். ஆனால் வேதத்திலே காணப்படாத காரியங்களை மற்றவர்களுக்கு என்று பிரமாணமாய் வைக்கிறவர்கள், வேதத்திலே குறிப்பாக சொல்லப்படாத காரியங்களை மற்றவர்களுக்கு பிரமாணமாய் வைக்கிறவர்கள், அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுகிறார்கள். இப்படி அநேக பகுதிகளிலே மற்றவர்களை அந்த பிரமாணங்களை கைக்கொள்ளாதபடி இருக்கும்பொழுது அவர்களை நியாயத்திற்கவும் செய்கிறார்கள். நீங்கள் ஒரு பிரமாணத்தை விதிக்கிறவரா? அப்படி என்றால் நீங்கள் தேவனுடைய சிங்காசனத்தை தேவனை அகற்றிவிட்டு நீங்கள் அங்கே உட்கார்ந்து விடுகிறீர்கள். உங்களுக்கு அந்த உரிமை இல்லை மற்றவர்களுக்கு என்று வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்களை விளக்குவதை தவிர வேறு நீங்கள் பிரமாணத்தை மற்றவர்களுக்கு கூடாது. நாம் மற்றவர்களை நியாயந்திருக்க கூடாது. மற்றவர்கள் கீழ்ப்படியாவிட்டால் தேவன் அதில் பார்த்துக் கொள்வார். ஆனால் நாம் ஒரு குட்டி நியாயத்திலே இருக்க முடியும். நமக்கு கொடுத்த பொறுப்பிலே ஒரு சபையிலே மூப்பராகவோ அல்லது சபையிலே வீட்டிலே ஒரு பெற்றோர்களாக இருக்கிற அல்லது வேலை ஸ்தலத்திலே நமக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு நாம் அதிகாரியா இருக்கிறோம். அந்த இடங்களிலே நாம் நியாயந்திருக்க முடியும். இது மிக முக்கியமான காரியம். இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு மனிதன் கேட்கிறான், ஆனால் அதை செய்யவில்லை. அவன் தன்னுடைய வீட்டை மணலின் மேல் கட்டுகிறான். ஒரு நாளிலே அந்த பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டை விழுந்து விடுகிறது. இந்த இரண்டு வீடுகளும் பார்க்கறதுக்கு ஒன்றா இருக்கிறது. மேலே கட்டடம் ஒன்று ஒரு போல இருக்கிறது. ஆனால் ஞானமுள்ள மனுஷன் தன்னுடைய ஒரு விலைக்கிரத்தை செய்திருக்கிறான். தன்னுடைய வீட்டினுடைய முக்கியமான காரியம் அஸ்திபாரம் என்பதை அவன் உணர்ந்திருக்கிறான். அது என்னத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான காரியம் மற்றவர்கள் காணாத பகுதிதான் என்பது. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இரண்டு ஒரு வீட்டில் இரண்டு பகுதி இருக்கிறது. காணப்படாத காரியங்கள், காணப்படாத காரியங்கள். ஆனால் முக்கியமான காரியம் காணப்படக்கூடாத காரியம் பகுதிதான். ஆகவே இந்த பார்த்த எல்லா காரியங்களிலும் எல்லா பகுதிகளிலும் மலைப்பிரசங்கத்திலே சொன்ன காரியங்களை நாம் கேட்டு அதை செய்யாமல் இருப்போம் என்றால் நீங்கள் அடியிலே அஸ்திபாரம் இல்லாத மனுஷனை போல இருப்பீர்கள். உங்களுடைய அல்லாஹ் உள்ளான வாழ்க்கையிலே இந்த காரியங்களை கீழ்ப்படியாதபடிக்கு வெளிப்பிரகாரமான வீடு மட்டும் நன்றா இருக்கிறது. சபைக்கு செல்கிறீர்கள், பாடல் பாடுகிறீர்கள், சபை கூட்டத்தில் சென்று அநேக காரியங்களை கிறிஸ்தவர்கள் செய்கிற அநேக காரியங்கள் செய்கிறீர்கள். கிறிஸ்தவர்களைப் போல இருக்கிறீர்கள் உங்களுடைய நடவடிக்கைகளிலே. ஆனால் ஒரு நாளிலே அஸ்திபாரத்தை அவர் சோதிக்கப் போகிறார். அந்த வெளி கட்டடத்தை அல்ல, அஸ்திபாரத்தை சோதிக்கப் போகிறார். அந்த வெள்ளம் வந்து எதை சோதிக்கப் போகிறது? வெள்ளம் அந்த வெளி கட்டடத்திலே அது என்ன பொருளை வைத்து கட்டியிருக்கிறார்கள், எவ்வளவு வசீகரமாக இருக்கிறது அந்த கட்டடம் என்பதை சோதிக்கிறது இல்லை. இதனுடைய பொருள் என்னவென்றால் அந்த வெள்ளம் வந்தது அந்த அஸ்திபாரத்தை சோதித்தது. கடைசி நாளிலே கிறிஸ்து திரும்பவும் வரும்பொழுது நீங்கள் இதை கண்டுபிடிப்பீர்கள். அது என்ன? சோதிக்கப்பட போகிற காரியம் மனுஷர்கள் என்னை குறித்து என்ன எண்ணினார்கள் என்கிற வெளிப்பிரகாரமான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆனால் எல்லாரும் யாருமே பார்க்க முடியாத அந்தரங்க வாழ்க்கையை தான் அது சோதிக்கப் போகிறது. 1 Corinthians 4:5 நாம் பார்த்தோம், மறைவான பகுதி, மறைவானவைகள், நிலத்துக்கு கீழே இருக்கிற, தரைக்கு கீழே இருக்கிற, யாரும் காணக்கூடாத பகுதி. ஒருவேளை கணவன் மனைவி கூட அவங்களுடைய உள்ளான வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆகவே இந்த மலைப்பிரசங்கம் எப்படி முடிகிறது? அஸ்திபாரம் வெளி கட்டடத்தை காட்டிலும் மிக முக்கியமானது என்று சொல்கிறது. நீங்கள் அதற்கு அந்த மணலுக்கு தாண்டி கண்மலை உடைத்து கட்டுவதற்கு விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். ஒரு மனுஷன் அந்த விலைக்கிரயம் செலுத்த தன்னுடைய உள்ளான மறைவான வாழ்க்கைக்கு என்று ஒரு விலைக்கிரயம் செலுத்தாத மனுஷன், அவன் விலைக்கிரயம் அந்த தேவனோடு நடைபெறுகிற அந்த வாழ்க்கைக்கு எல்லாம் இருக்கிறவன் அவன் புத்தியற்றவன். இயேசு இந்த காரியங்களை சொல்லி முடித்த பொழுது ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏனென்றால் அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராக அவருக்கு போதித்தார். இன்றைக்கு இருக்கிற பெரித்த தேவை என்ன தெரியுமா? கிறிஸ்தவத்திலே ஆவிக்குரிய அதிகாரம். இயேசு வாழ்ந்தார், அவர் பிரசங்கித்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வாழ்ந்தார். ஒரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்கிறது? அவர் பிரசங்கித்த ஒவ்வொரு வார்த்தையும் அவர் வாழ்ந்திருந்தார் என்பது மிகவும் தெளிவாயிருக்கிறது என்று ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது. அதுதான் நமக்கு தேவை. பிரசங்கியார்கள் இப்படி தங்கள் பிரசங்கிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்ந்திருக்கிற நிலைமை வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அதிகாரம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அதிகாரம் தான் நமக்கு தேவை. நம்முடைய பிரசங்க பீடங்களிலே துக்ககரமாக அந்த அதிகாரம் குறைந்திருக்கிறது. ஏனென்றால் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க மலிவான வகைகளை கண்டுபிடித்து விடுகிறார்கள். ஏதோ ஒரு பைபிள் ஸ்கூலுக்கு சென்று பிரசங்கிக்கலாம் நினைக்கிறார்கள். ஆனால் அதை தவிர அதிகமான விலைக்கிரயம் செய்ய வேண்டியிருக்கிறது. நம்முடைய சுத்தத்தை ஒப்புக் கொடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் கீழ்ப்படிந்து நாம் அதிகாரமுடையவர்களாக வேண்டும். அது எப்படி நாம் செய்தோம் என்றால் நம்முடைய பலன் பெரிதாயிருக்கும். நீண்ட கால நிரந்தரமான ஒரு நம்முடைய நம்முடைய ஊழியத்தினுடைய பிரதிபலன் இருக்கும். நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படி காரியங்கள் அப்படி இருப்பதாக. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். நாம் இந்த பாடத்தை முடிக்கும் பொழுது, ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் ஜாக்கிரதை எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம். ஆண்டவரா இயேசுவே, நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, அதை குறித்து பரவசம் அடைவது மாத்திரமல்ல, ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்வது மாத்திரமல்ல, ஆனால் அதை செய்யவும், எங்களுடைய சித்தத்தை ஒப்புக் கொடுக்கவும், எங்களுடைய சித்தத்தை வெறுத்து உங்களுடைய சித்தத்தை செய்யவும் நாங்கள் விரும்புகிறோம். எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளும் உண்மை முகமுகமாய் காணும் வரைக்கும் உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்கும்படி கேட்கும் வரை நாங்கள் அப்படி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.